அடியான் என்ன செய்வான், என்னிடத்துல எவ்வளவு அமல் இருக்குது, பாதி வாழ்க்கையை கொடுத்துட்டா கூட மிச்சம் பாதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாதி வாழ்க்கையுடைய வாழ்நாளுடைய அமலை கொடுத்துட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை வாங்கி குடிச்சிருவான். இப்ப மிச்சம் என்ன இருக்கு, பாதி வாழ்க்கை இருக்குதா. கொஞ்சம் தூரம் அடுத்து போன உடனே திரும்ப அதே போல ஒரு மலக்கு வருவாரு, அதுக்குள்ளார இவனுக்கு தாகம் நாக்க தொங்க வச்சிடும். அந்த மலக்கை பார்த்த உடனே திரும்பி ஓடுவான் அந்த மலக்கை பார்த்து, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. இவர் அதே போல சொல்வார், இங்க வந்து எதுவுமே அமல்களுக்கு பகரம் தான், இங்க காசு பணம் கிடையாது, தங்கம் தீனார் கிடையாது, தீர்கம் கிடையாது. அப்போ அமல் எவ்வளவு அமல், வாழ்க்கையில பாதி கொடுக்கணுங்க, பாதி வாழ்க்கையுடைய அமல் கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த தண்ணி கிடைக்கும். பரவாயில்லை, என்னிடத்துல பாதி வாழ்க்கையுடைய அமல் இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிடும். அப்புறம் மலக்குக்கு கட்டளை வரும், கொண்டு வாங்க என்னுடைய சமூகத்துக்குன்னு சொல்லி மலக்கு வருவார். இவன் தான் கஷ்டம் போனவனே நான் மறந்துடுவானே, யாரு நம்ம அஜர்த்து, எப்படி கஷ்டம் இருக்கிற பொழுதே நினைப்புறோம், அப்புறம் கஷ்டம் போனவன மறந்துடும். ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குன்னு வச்சுக்கலாம், எல்லாமே ஆபத்து போனவனே அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு வடையை சுட்டு சாப்பிடு, பாயசம் போட்டு காய்ச்சி குடி, நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஆபத்து நமக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறான், அல்லது இன்னொருத்தங்களை ஆபத்திலிருந்து ஆபத்துல சிக்கி உயிரிழந்ததை பார்த்தோம்னு சொன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைச்ச மாதிரி. அப்படி அமல் செஞ்சாதாம நம்ம முன்னேற முடியும். விலங்குல உங்களுக்கு நான் சொல்றது, இப்ப காலையில கேள்விப்படுறீங்க ஒரு போன் வருது, இந்த மாதிரி தெரிஞ்சவங்கல்ல அல்லது சொந்தக்காரங்கள யாரோ ஒருத்தங்க மூத்தா போயிட்டாங்க, அப்ப என்ன நினைக்கணும், அல்லாஹு அக்பர், இந்த மலக்குள் மூத்தி இன்னைக்கு என்னிடத்துலயும் வந்திருக்கலாம்ல. காலையில பேப்பர்ல பாக்குறீங்க அல்லது செய்தி வருது, இந்த மாதிரி இவ்வளவு பேர் மூத்தா போயிட்டாங்க, கேள்விப்படுறோமா இல்லையா. இந்தோனேஷியால இப்ப ஒரு பிளைட் கடலுக்குள்ளார போயிருச்சு, எவ்வளவு பேர், அதுல நானும் ஒருத்தனாக இருந்திருக்கலாமா இல்லையா நினைச்சுப்பாங்க. அப்ப நான் இப்ப உயிரோடு இருந்திருக்கிறேன், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த எக்ஸ்ட்ரா லைஃப். உடனே நான் அமல்களில் விரைய ஆரம்பிச்சிருந்தோம், இபாதத்துகளை விரைய, இப்படி வாழ்க்கையில் அமல் செஞ்சாதான் கொஞ்சமாவது சேர்க்க முடியும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி வருது, ஒரு மௌத்து செய்தியை கேட்டுட்டா போதும் அவங்க அவ்வளவுதான், அவர் மூத்தா போயிட்டாரா மூத்தா போயிட்டாரா, நான் இப்ப மூத்தா போவோன்னு தெரியலையேன்னு சொல்லி நேற்று செஞ்ச அமலை விட இன்னைக்கு அதிகமா செய்வாங்களாம். கண்டிப்பா எப்படியாவது ஒரு ஊரு ஒரு நாடுன்னு இருந்தா மௌத்து செய்தியை கேட்டுட்டு தான் அங்க இருப்போம், நம்ம கேட்காம இருக்க முடியுமா. இப்படி ஒரு ஒரு மூத்து செய்தியை கேட்கும் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்னுடைய மூத்து இப்படித்தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய விட இன்று அமல் அதிகமா செய்வாங்களா, நேற்றைய விட இன்று தௌபா அதிகமா செய்வாங்களா, நேற்றைய விட இன்று அதிகமா அமல் செய்வாங்க, இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப இன்னைக்கு அவங்களும் போயிட்டாங்க. உதாரணத்து நம்ம இப்படித்தான் நினைச்சு பார்க்கணும், நம்முடைய லைஃப இப்படி நினைச்சு பார்த்தாதான் நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்க முடியும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஆபத்து அது அவங்களுக்கு தான் வரும் எனக்கு வராது, மௌத்து அது அவங்களுக்கு தான் வரும் நமக்கு வராது, வயோதிகம் அது அவங்களுக்கு தான் வரும் நமக்கு வராது. சொந்த நம்ம பெத்த நம்முடைய அத்தா அம்மாவை வயோதிகத்தில் பார்த்தா கூட வாலிபமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆண் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கும் நாமும் இந்த நிலைக்குத்தான் மாறுவோங்கிறது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மறதி சைத்தான், புரியுதா, துன்யாவுடைய முகப்பத்து மண்டையிலையும் மனசுலையும் ஏறி அந்த அளவுக்கு கம்மி இருக்குது. அதனாலதான் பாவத்தை விட்டு தௌபாவும் செய்யறது கிடையாது, நன்மைகள் மீது ஆர்வமும் வர்றது கிடையாது. மெத்தனமா மௌத்து வீட்டில் போய் மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இதை விட என்ன ஒரு மோசமான நிலையை சொல்ல முடியும். மௌத்து வீட்டில் ஜனாதாவை வச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, துன்யாவுடைய விஷயங்களை பேசுறாங்க, அப்ப கூட அவங்களுக்கு தங்களுடைய மௌத்தை நினைச்சு அழுக வரல, தௌபா செய்யல, இஸ்திஃபார் செய்யலனா அதுக்கு மேல நம்ம என்னதான் உள்ளங்கள் இறுகியதற்கு என்னதான் சொல்ல முடியும் சொல்லுங்க. அப்ப அந்த அல்லாவிடத்துல வந்த உடனே அல்லா நிக்க வச்சிருப்பான், இவர் தான் பெரிய ராஜா வச்சான், ரப்பே என்ன நீ என்ன நிக்க வச்சிருக்கிற, சீக்கிரமா என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவான். அல்லா கேட்பான், எதுக்குடா அவன் அனுப்பணும்னு சொல்லிட்டு, என்ன ரப்பே நான் எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறேன். அவர் யாருன்னு சொன்னா இஸ்ரவேலர்கள் 1000 ஆண்டுகள் அமல் செஞ்சவர். எவ்வளவு காலம், 1000 ஆண்டு அமல், நம்மள மாதிரி 60 வருஷத்துல 30 வருஷம் தூங்குறதுல போயிருச்சு, 20 வருஷம் சாப்பிடுறதுல போச்சு, மிச்சம் 5 வருஷம் சுத்துறதுல போச்சு, மிச்சம் எத்தனை இருக்கு, 5 வருஷம். இந்த 5 வருஷமும் அது இதுன்னு கழிச்சு பார்த்தா 2 வருஷம் தான் நம்முடைய மொத்த இபாதத்தை வரும். இப்ப அந்த அடியான் என்ன செய்வான், எவ்வளவு வருஷம் வணங்கினவன், 1000 வருஷம் வணங்கினவன், 500 வருஷத்தை கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி போச்சு, இன்னொரு 500 வருஷத்தை கொடுத்து. அல்லாஹ் கேட்பான், எங்கடா அமல் இருக்கு, யாருலா என்ன இப்படி கேட்ட, 1000 வருஷம் அமல் செஞ்சு வந்திருக்கேன்மா, அல்லா ஞாபகப்படுத்துவான், டேய் இப்பதான வித்துட்டு வந்த ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு அப்படிமா, அப்பதான் அந்த அடியான் அப்படியே தலை குனிஞ்சிருவான், அஸ்தக்ஃபிருல்லா ரஹ்மானே உன்னுடைய அருளால் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புமா ரஹ்மானே. அவன் ஃபர்ஸ்ட் எப்படி கேட்டான் சொர்க்கத்தை, என்னுடைய அமலால் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புனான். 1000 வருஷம் பாவமே செய்யாம அமல் செஞ்சுட்டு வந்தவரே தன்னுடைய அமலால அல்லாவிடத்துல சொர்க்கத்தை கேட்க முடியல, ஏன் காரணம் என்ன, ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு அமல் போயிருச்சு. சரி இப்ப பாருங்க, ஆகிரத்துல ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு அந்த அமல் போயிருச்சு, துன்யால எத்தனை கிளாஸ் தண்ணி குடிச்சிருப்போம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு கிளாஸ் தண்ணிக்கும் அல்லாஹு தலா ஒரு ஒரு அமல கணக்கு போட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தொழுகிறோமே 5 வேளை தொழுக, அல்லாஹு தலா ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளவு நீ இபாதத்து பண்ணணும் கணக்கு வச்சிருந்தான் வச்சுக்கோங்க, என்ன ஆகும் நம்ம நிலைமை. ஒரு ஒரு கிளாஸ் தண்ணிக்கும் இதெல்லாம் கொடுங்க, இன்னும் சூரியனுடைய வெளிச்சம் இருக்குது, சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்குது, இதுக்கெல்லாம் அல்லாஹு தலா கணக்கு போட்டு நீ இப்படிலாம் அமல் செஞ்சாதான் உனக்கு ஆக்சிஜனே கிடைக்கும். இன்னைக்கு அப்போலால போய் ஒருத்தர் வச்சு பாருங்க, ஆக்சிஜனுக்கு 1 நாளைக்கு 1 லட்ச ரூபா பில் எழுதி ஆகணும். அல்லாஹு தலா இப்படி நேமத்துகளை அள்ளி அள்ளி கொட்டுறானே, இதுக்கெல்லாம் அல்லாஹ் கணக்கு கேட்டா என்ன இருக்கு. அப்ப நம்முடைய அமல்களால் அல்லாஹுவின் மீது எதையும் கடமையாக்கி விட முடியாது, காரணம் அல்லாஹுடைய கருணை அதை விட மிக மகத்தான. புரியுதா? அப்ப அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பது இது நம்முடைய அமல்களினால் நமக்கு கடமையானது கிடையாது. எதன் காரணமாக? அல்லாஹுடைய அருளினால். நாம் ஈமான் கொண்டதும் அல்லாஹுடைய அருள், நாம் அமல் செஞ்சதும் அல்லாஹுடைய அருள். புரியுதா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது நீங்கள் செய்த அமல்களுக்கு பகரமாக, நீங்கள் செய்த அமல்களுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக கொடுக்கிறான் என்று. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்களுடைய அமல்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், கண்டிப்பா சொர்க்கத்துக்குள்ளார என்ட்ரி ஆகிறது அல்லாஹுடைய கருணையினால. அதுக்கு பிறகு அடியார்கள் செய்த அமல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தி கொண்டே போகிறான். புரியுதா? ஆக நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, நாம அல்லாஹுவின் மீது எதையும் கடமையாக்க முடியாது. அல்லாஹு தாலா நல்லவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவது இது அவனுடைய அதிகப்படியான சிறப்பு. பாவிகளை அல்லாஹு தாலா தண்டிப்பது இது அவனுடைய நீதம், இது அவனுடைய நீதம் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் பாவிகளை தண்டிக்கிறானே தவிர, நாம் அல்லாஹுவின் மீது நீ தண்டிச்சு தான் ஆகணும்னு சட்டம் போட முடியுமா? சட்டம் போட முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யால அவனுடைய ரஹ்மத்தை பொதுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். அவன் ரஹ்மானு துன்யா வல் ஆகிரா, இந்த துன்யால அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்தை பொதுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். மறுமையில் அவனுடைய ரஹ்மத் என்பது விசேஷமாக மூமின்களுக்கு மட்டும், மறுமையில் அவனுடைய ரஹ்மத் என்பது விசேஷமாக மூமின்களுக்கு மட்டும். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான், சொர்க்கத்தில் அவர்களுடைய பதவிகளை அல்லாஹ் உயர்த்துவான். புரியுதா? அப்ப மறுமையில இதைதான் நீ செஞ்சாக வேண்டும் என்று அல்லாஹுவினுடைய விஷயத்தில் அல்லாஹுவை நிர்பந்திக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அப்ப இவர்கள் சொல்லும்படி இந்த தத்துவத்தை இவர்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்வதை போன்று நாம் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னா, அடுத்து அல்லாஹுடைய குணங்கள்ல சிபத்துகள்ல மிகப்பெரிய தவறிழைத்தவர்களாக ஆயிடுவோம். அது என்ன தவறு? அல்லாஹுவை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹுவை விட மேன்மையானவர் யாருமே கிடையாது, அல்லாஹுவை விட வல்லமை உடையவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுவின் மீது ஒன்றை நிர்பந்திப்பதற்கு, அதிகாரம் செலுத்தி அவனை கட்டாயப்படுத்துவதற்கு நமக்கு இடத்துல என்ன சக்தி இருக்குது? அல்லாஹ்விடத்துல மன்றாடலாம், கெஞ்சலாம், கேட்கலாமே தவிர நீ இப்படித்தான் செஞ்சாகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. இரண்டாவது, நல்லவர்களாக இருக்கட்டும் தீயவர்களாக இருக்கட்டும், நல்லவர்களாக இருக்கட்டும் தீயவர்களாக இருக்கட்டும், நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய சொர்க்கத்தை கொடுப்பது இது அல்லாஹ்வுடைய அருள், பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை கொடுப்பது இது அவனுடைய நீதம். எதுவுமே அவன் மீது கடமையானதல்ல. அல்லாஹ் நாடினால் நல்லவர்களை நரகத்தில் போடலாம், அல்லாஹ் நாடினால் தீயவர்களை சொர்க்கத்தில் போடலாம், யாரும் ஏன்னு கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணையால் அல்லாஹு தஆலா அப்படி செய்ய மாட்டான். நல்ல உங்களை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போறான்னு வச்சுக்கோங்க, யாராவது கேட்க முடியுமா ஏன்டா நரகத்தில் போட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம், இது தப்புன்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க ரொம்ப நுணுக்கமா புரியணும், தப்பு தவறு அநியாயம் என்று எப்போது சொல்ல முடியும்? இப்ப உதாரணத்துக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க பையில கையை விட்டு சாமான எடுக்கிறீங்க, உங்க பையில இருந்து சாமான எடுத்து ஏதாச்சும் சாப்பாடு எடுத்து சாப்பிடுறீங்க, உங்க பையில உள்ள சாப்பாடு எடுத்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களை யாராவது கேட்க முடியுமா? முடியாது. இதே இது இந்த பக்கத்தில் உள்ளவங்க அந்த பக்கம் திரும்பணும்னு அவங்க கொண்டு வந்த சாப்பாடு இந்த பக்கம் கொடுக்குறீங்க, தப்பா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன், எது தப்பு? பிறருடைய உரிமையில் கை வைப்பதுதான், பிறருக்கு சொந்தமானதை எடுப்பதுதான், பிறருக்கு சொந்தமானதை அவருடைய விருப்பம் இல்லாம அனுபவிப்பதுதான், பிறருக்கு சொந்தமானதை அவருடைய அனுமதி கேட்காம அவருடைய விருப்பம் இல்லாம எடுத்து அனுபவிக்கிறதோ, எடுத்து பிறருக்கு கொடுக்கிறதோ, அல்லது அதை எடுத்து உடைச்சு போடுறதோ, நாசமாக்குறதோ, அதான் தப்பு. புரியுதா இல்லையாமா? உங்களுக்கு சொந்தமானது உங்க பாக்கெட்ல உள்ளது, உங்க பையில உள்ளது, உங்க வீட்டில் உள்ளதை நீங்க அனுபவிக்கிறது யாரும் தப்புன்னு சொல்ல முடியுமா? இப்ப என்ன கேட்கிறோம் கேள்வி, நல்லா யோசிச்சு பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹுவிற்குத்தான் எல்லாமே சொந்தமானது. அவனுக்கு சொந்தமானதில் தான் அவன் எதையும் செய்கிறானே தவிர பிறருக்கு சொந்தமானதில் எதையும் அவன் செய்வதில்லை. நல்லது செஞ்ச ஒரு மனிதனாக இருக்கட்டும், அந்த மனிதனை படைத்தது யாரு? அப்ப தான் படைத்த ஒரு படைப்பை அவன் எங்க போட்டா யார் கேள்வி கேட்க முடியும்? புரியுதா இல்லையாமா? புரியல உங்களுக்கு? நம்ம யாரு? நம்மளை அல்லாஹ் படைச்சான். நமக்கு உணவு அளிச்சது யாரு? அல்லாஹ். இந்த துன்யால நம்மளை வச்சிருக்கிறது யாரு? அல்லாஹ். நம்மளை மௌத்தாக்க போறது யாரு? யுஹி வ யுமீத். நம்மளை உயிர்ப்பிக்க போறது யாரு? அல்லாஹ். மஹ்ஷரை நம்மளை கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? அல்லாஹ். அவன் அவனுடைய அருளால நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் உடைய ரஹ்மத்தில் எனக்கு இடத்தை கொடுன்னு சொல்லி. ஒருத்தனை அல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டா, இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு படைப்பையா தூக்கி அல்லாஹ் நரகத்துல போடுறான்? தன்னுடைய தான் படைத்து தனக்கு சொந்தமான ஒரு படைப்பை தூக்கி நரகத்துல போடுறானா? அப்ப தன்னுடைய படைப்பை, தன்னுடைய படைப்பில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கும், தன்னுடைய படைப்பை தான் விரும்பிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதிலையும் யார் அல்லாஹ்வை குறை சொல்ல முடியும்? யார் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்க முடியும்? உங்களுக்கு சொந்தமானதுல என்று நீங்க எதையாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுவீங்க, என் வீடு எனக்கு, உங்க வீடு உங்களுக்கு சொந்தம்னா அது என்ன உண்மையா சொந்தமா? அது சொல்லுங்கம்மா. எப்படி நமக்கு சொந்தம் சொல்ல முடியும்? நமக்கு முன்னாடி வேற யாருக்கும் இருந்துச்சு, நம்முடைய மௌத்துக்கு பின்னாடி வேற யாருக்கும் போகுது, நம்மளே நமக்கு சொந்தம் இல்லையே. இந்த உடல் நமக்கு சொந்தம் சொல்ல முடியுமா? மண்ணில் போய் வச்ச உடனே தான் தெரியும். உயிர் நமக்கு சொந்தம் சொல்ல முடியுமா? அவ பிடிச்சி வச்சுக்க வேண்டியது பாக்கெட்லயே மோத்தா போவாம முடியுமா? எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாதுங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. நூத்துக்கணக்கான குர்ஆன் வசனங்கள், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்தி வமா ஃபீஹின், வலில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்தி வமா ஃபீஹின். அல்லாஹ் வானங்களில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், இரண்டுக்கும் இடையில் உள்ளவர்கள், இரண்டிலும் உள்ளவர்கள், வானங்களில் உள்ளவை, பூமியில் உள்ளவை, இரண்டிலும் உள்ளவை, வானத்திற்கு மேலுள்ளவை, வானத்திற்கு கீழ் உள்ளவை, பூமிக்கு கீழ் உள்ள எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. தபார கல்லதீபி எதிகில் முள், வானம், பூமி, சூரியன், சுந்தரன் படைப்பு அனைத்தினுடைய ஆட்சியும் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மிக்க பாக்கியமுடையவன். அப்ப அல்லாஹு தஆலா தன்னுடைய அதிகாரத்துல தான் படைத்த படைப்புகளை அவன் சொர்க்கத்தில் அனுப்புறதுல நீ என்ன தடுக்க முடியும்? ஒரு பாவியை தூக்கி அல்லாஹு தஆலா மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறா, நீ எப்படி கேட்க முடியும்? சொர்க்கம் உனக்கு சொந்தமா? சொல்லுங்க. உனக்கு சொந்தமானதுல அவன் வந்து உனக்கு பிடிக்காதவர்களை வச்சா நீ கேளு. சொர்க்கம் அல்லாஹ் படைச்சது, அடியான் அல்லாஹ் படைச்சது, அது அல்லாஹு தஆலா அந்த பாவியை ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுல நீ எப்படி கேட்க முடியும்? ஒரு நல்லவன் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பினாலும் நீ அவன் மேல ஏன்னு கேட்க முடியாது. ஏன்? அந்த நல்லவனை படைச்சது யாரு? அவனுக்கு சொந்தமானவன் யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய, இதுதான் நம்முடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதா. என்ன அகீதா? வானம் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்விற்கு சொந்தமான ஒன்றில் அல்லாஹ் எதை செய்தாலும் நாம் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமானவனாக இருப்பதோடு மிகவும் அருளுடையவனாக இருக்கிறான். மிகவும் அருளுடையவனாக, மன்னிப்புடையவனாக இருக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹ் நீதவானாகவும் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நன்மை செய்தவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவது இது அவருடைய அருளினால். இது அவனுடைய மிகப்பெரிய ஒரு கருணையினால் அனுப்புகிறானே தவிர, இவர்கள் செய்த நன்மையால் இவர்களை கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு தான் அனுப்ப வேண்டும் என்ற தன் மீது உண்டான கட்டாயத்தின் அடிப்படையில் அல்ல. அல்லாஹு தாலா மிக சிறந்தவன், கண்ணியத்திற்குரியவன், அவன் வாக்கு மீற மாட்டான். நல்லவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய வாக்க அவன் மீற மாட்டான். சரி, பாவிகளை அல்லாஹ் தண்டிப்பேன் என்று சொல்லி இருக்கிறானே, இது அவனுடைய எச்சரிக்கை, இது அவனுடைய எச்சரிக்கை. ஒரு பெரிய அரசனை பொறுத்தவரை அவன் அவனுடைய எச்சரிக்கையை நிறைவேற்றுவதை விட அவனுடைய எச்சரிக்கையை மன்னிப்பது அவனுக்கு மிக உயர்ந்தது. தண்டிப்பேன் என்ற அந்த தண்டனையினுடைய எச்சரிக்கையை விட அவன் மன்னிப்பது அவனுக்கு மிக சிறந்தது. அந்த மாதிரி பாவிகளை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். அதே நேரத்தில் அவனுடைய மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒன்று. மன்னிப்பது அல்லாஹ்வுடைய பரிபூரணமான குணங்கள்ல ஒன்று. அந்த அடிப்படையில் ஒரு பாவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நன்மையின் காரணமாகவும் மன்னிப்பான், அல்லது அவனுக்கு ஒரு நல்லவர் சிபாரிசு செய்வதாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இதுதான் நம்முடைய பாவம். ஷஃபாத் இருக்கா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சிபாரிசு என்ற ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறானே, இது நபியை கண்ணியப்படுத்துவதற்காக. யாரை கண்ணியப்படுத்துவதற்காக? நபியை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிபாரிசை தனக்கு மறுமைக்காக வைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த கிரேடு, அந்த அந்தஸ்து உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா பாவிகளுடைய விஷயத்தில் நபியினுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறான். புரியுதுங்களா? அப்ப பாவம் செய்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்க. காஃபிர்களுக்கு சிபாரிசு செய்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது. புரியுதா? நரகத்துக்கு போன சிலருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உதாரணத்துக்கு அபு தாலிபை பற்றி அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அபு தாலிப் உங்களை பாதுகாத்தாரே, உங்கள் மீது பாசமுடையவராக இருந்தாரே, எதிரிகளின் தொந்தரவுகளை விட்டு உங்களை காத்தாரே, நீங்கள் நாளை மறுமையில் அவருக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு ரசூலுல்லா சொன்னாங்க, என்னுடைய சிபாரிசு மட்டும் இல்லை என்றால் அவர் நரகத்தின் நடுவிலே இருந்திருப்பார். அல்லாஹ் என்னுடைய சிபாரிசினால நரகத்தினுடைய ஓரத்தில் அவரை வைத்திருக்கிறான். அந்த ஓரத்திலேயே அவருடைய கால அளவுக்கு நரக நெருப்பு இருக்கும், அதனால அவருடைய மூளை வெந்து கொண்டிருக்குமா. அல்லாஹ் அந்த ஓரத்தினுடைய வேதனையவே அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போக மூமின்களுக்கு கண்டிப்பாக சிபாரிசு செய்வார்கள். அது என்னென்ன மாதிரியான சிபாரிசு இப்போ ஒன்று பார்த்துட்டு வாங்க. இப்ப இந்த சிபாரிசை பற்றி ஒரு பெரிய ஹதீஸ் ஒன்று இருக்கு. நீங்க சஹிஹுல் புகாரியில ஷஃபாஅத்துடைய பாடம் என்ற ஒரு பெரிய பாடம் வருது. புரியுதா? அந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்றோம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்திருந்தப்ப அப்போ ஒரு கறி வருது, இறைச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றாங்க, ரொம்ப பிரியமா இருந்துச்சு, கடிச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு மக்களை பார்த்து சொன்னார்கள், மறுமை நாளில் மக்களுக்கெல்லாம் நான் தான் தலைவராக இருப்பேன் என்று கூறிவிட்டு, ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா முன்னோர் பின்னோர் எல்லோரையும் ஒரே மைதானத்திலே ஒன்று சேர்ப்பான், ஒன்று சேர்த்து நிறுத்தி வச்சிருவோம் அல்லாஹு தஆலா. அப்போ மனிதர்கள் தங்களுக்குள்ளார பேசிக் கொள்வார்கள், இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறோமே, நமக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறதே, யாராவது நமக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருக்க மாட்டாரா, அவர் யார் என்று நீங்கள் தேட மாட்டீர்களா என்பதாக மக்கள் தங்களுக்குள்ளார பேசிக் கொள்வாங்க. அப்போ மக்கள் சொல்லுவாங்க, நம்ம அத்தா இருக்கிறாங்க, ஆதம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போவோம்னு சொல்லி. அப்போ மக்கள் எல்லாம் ஆதம் இடத்துல வருவாங்க. அப்ப என்ன தெரியுது இந்த ஹதீஸ்ல இருந்து? நபிமார்கள் யார் என்று அதாவது இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த அடையாளங்கள் நாளைக்கு மறுமையில் இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. புரியுதுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்தவங்க மட்டுமல்ல, அவங்களை பார்க்காதவங்க கூட இவங்க தான் ஆதம் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ அங்கு விசேஷமான ஒரு இடமோ ஒரு தகுதியோ அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்பது தெரிய முடியுது. எல்லாம் ஆதம் இடத்துல வருவாங்க. வந்தவொன்னு சொல்லுவாங்க, ஆதமே நீங்க தான் மனிதர்களுக்கே தந்தை, உங்களுடைய ரப்பிடத்துல கொஞ்சம் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்களேன், நாங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கோம் நீங்க பார்க்க மாட்டீங்களா, எங்களுக்கு எவ்வளவு பெரிய இப்ப பிரச்சனைங்கிறது நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு இன்றைய தினத்தில் அவன் மிக கோபத்திலே இருக்கிறான், இதற்கு முன்பும் அவன் இப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகும் அவன் இப்படி கோபப்பட மாட்டான், ஒரு மரத்தை ஒரு மரத்திற்கு அருகில் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னை தடுத்தான். ஆனால் நானும் அவனுக்கு மாறு செய்து விட்டேன். நப்சி நப்சி, என்னை நான் காப்பாற்ற வேண்டுமே, நான் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அதனால நீங்க என்னிடத்துல வராதிங்க. இதுஹபூ இலா கைதி, வேற யார்ட்டையாவது போங்க. அநேகமா நூகிட்ட கூட நீங்க போகலாம் அப்படிம்பாங்க. உடனே மக்கள் எல்லாம் அங்கேருந்து ஓடி நூகிடத்துல வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நூஹே, பூமியிலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் ரசூல்மார்களில் நீங்கள் தான் முதலாம் அவர்கள். ரசூல்மார்களில் தூதர்களிலே நீங்கள் தான் முதலாம் அவர்கள். அல்லாஹுத்தாலா உங்களை நன்றி உள்ள அடியார் என்பதாக பெயர் சொல்லி கூப்பிடுகின்றான். நீங்கள் உங்களது ரப்பிடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், நீங்க பார்க்கலையான்னு சொல்லி. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு இன்றைய தினத்திலே கோபமாக இருக்கிறான். இதற்கு முன்பும் அவன் அப்படி கோபப்பட்டது கிடையாது, இதற்கு பிறகும் அவன் அப்படி கோபப்பட போவது கிடையாது. எனக்கு ஒரு துவா ஒன்று அல்லாஹ் கொடுத்திருந்தான், ஆனால் அந்த துவாவை எனது உம்மத்துக்கு எதிராக நான் பயன்படுத்தி விட்டேன். அதனால என்னையே நான் பாதுகாப்பதே எனக்கு கஷ்டமா இருக்கு. நப்சி நப்சி, நான் என்ன பாதுகாக்கணுமே, நான் ரட்சிக்கப்படணுமே, அதனால நீங்க இப்ப என்னிடத்துல வர்றதுல பிரயோஜனம் இல்லை, வேற யாரிடத்திலாவது போங்க. அநேகமாக நீங்க இப்ராஹிம் இடத்துல போங்க அப்படிம்பாங்க. ரொம்ப மக்கள் எல்லாம் இப்ராஹிம் இடத்துல ஓடி வருவாங்க. இப்ராஹிமே, நீங்க அல்லாஹ்வுடைய நபி, பூமியிலேயே அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற பெயர் வாங்கியவர்கள். நாங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க பார்க்கலையா, எங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை நீங்க பார்க்கலையா, எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்களேன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, இன்றைய தினம் என்னுடைய ரப்பு கோபப்பட்டிருக்கிறான், இதற்கு முன்பும் அவன் கோபப்பட்டதில்லை, இவ்வாறு இதற்கு பின்பும் அவன் இவ்வாறு கோபப்பட மாட்டான் என்று கூறிவிட்டு தான் பேசிய மூன்று பொய்களை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். தான் பேசிய மூன்று பொய்கள் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அல்லாஹ் அக்பர், நம்ம வாழ்நாளில் இப்படி பேசிட்டோமே, அதை நினைச்சு பார்த்துட்டு நான் அல்லாஹ்விடத்தில் போக மாட்டேன். நப்சி நப்சி, அதை அல்லாஹ் ஏன் பேசுனேன்னு கேட்டுட்டானா, என்னை நான் பயப்படுகிறேன், எனக்கு என்ன ஆகும் என்று பயப்படுகிறேன் சொல்லிட்டு நீங்க வேற யார்ட்டையாவது போங்க, என்னை விட்டுட்டு வேற யார்ட்டையாவது போங்கன்னு சொல்லிட்டு நீங்க மூசா இடத்துல போங்கம்மா. அப்ப மூசா இடத்துல வருவாங்க அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மக்கள் எல்லாம், மூசா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிட்டு, அல்லாஹுத்தாலா உங்களுக்கு என்று தனியாக விசேஷமாக தூதுத்துவங்களை கொடுத்தானே, மக்களை எல்லாம் விட்டுவிட்டு உங்களிடத்துல விசேஷமா அல்லாஹ் பேசியிருக்கிறானே, நீங்களாவது எங்களுக்கு அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்ய மாட்டீங்களா, எங்க பிரச்சனையை நீங்க பார்க்கலையா, எங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை நீங்க பார்க்கலையான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு ரொம்ப கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்பும் அவன் இப்படி கோபப்பட்டது கிடையாது, இதற்கு பிறகும் அவன் இப்படி கோபப்பட போவது கிடையாது. நான் எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்காமல் இருக்க ஒரு உயிரை நான் கொன்றுவிட்டேன். உலகத்தில் நான் ஒரு உயிரை கொன்றுட்டேன். புரியுதா? அல்லாஹு தாலா குரான்லேயே அதை சொல்லிட்டா மூசாவே உங்களுக்கு நம்ம மன்னிச்சிட்டோம்னு சொல்லிட்டாத. புரியுதா? மூசா நபி அதை நினைச்சு பார்ப்பாங்க, நான் அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்காம நான் ஒரு உயிரை கொண்டு விட்டேன். நப்சி 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 நப்சி, நாலு தடவை சொல்லுவாங்க, எனக்கு நிலைமை என்னமாகுமோ, என் நிலைமை என்னமாகுமோன்னு சொல்லிட்டு, இது ஹபு இலா ஹைதி, வேற யார்ட்டையாவது போங்கப்பா, நான் வரல அப்படின்வாங்க. அப்ப சொல்லிட்டு இது ஹபு இலா ஈசா, நீங்க ஈசா இடத்துல போய் பாருங்க அப்படிமா. அப்ப எல்லாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல ஓடி வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மக்கள் சொல்லுவாங்க, ஈசா அன்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய விசேஷமான வார்த்தை, அல்காஹா இலா மரியம், மரியமுக்கு அல்லாஹ் விசேஷமாக அந்த வார்த்தையை போட்டான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசேஷமாக உயிர் ஊதப்பட்ட ரூஹு நீங்க என்பதாக சொல்லி, வக்கல்லம் தன்னாசபில் மஹத், நீங்கள் தொட்டிலில் இருக்கும் பொழுதே மக்களிடத்தில் பேசியிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பு கொடுத்திருக்கிறான், நீங்களாவது எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய மாட்டீங்களா, எங்களுடைய கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்களா, எங்களுடைய இந்த பிரச்சனையை நீங்க பார்க்க மாட்டீங்களா என்பதாக கேட்பாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா என்னுடைய ரப்பு இன்று கோபப்பட்டிருக்கிறான், இதற்கு முன்பும் அவன் அப்படி கோபப்பட்டது கிடையாது, இதற்கு பிறகும் அவன் அப்படி கோபப்பட போவதும் இல்லை என்று கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் எந்த ஒரு தப்பையும் அவர்கள் கூற மாட்டாங்க. புரியுதா? அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க எதுவும் செய்யல, அப்ப எந்த விதமான தப்பையும் அவங்க சொல்லல. சொல்லாம என்ன சொல்லுவாங்க, நீங்க நான் முடியாது, வேற யார் இடத்துலயாவது போங்க என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார்கள், நீங்கள் முஹம்மது இடத்திலே செல்லுங்கள். அப்ப மக்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருவாங்க, சொல்வாங்க, யா முஹம்மது, முஹம்மது அன்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், வ காதமுல் அம்பியா, நபிமார்களுடைய நீங்கள் இறுதி முத்திரையாக இருக்கிறீர்கள், கஃபர் அல்லாஹு லக தம்பக் மா தக்கதமோ மா தக்கதம மின்ஹு மா தாஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான், முந்திய பாவம், பிந்திய பாவம், பழசு புதுசு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான், ஃபஷ்ஃபஅ லனா இலா ரப்பி, நீங்க உங்க ரப்பிடத்துல எங்களுக்காக சிபாரிசு செய்ய மாட்டீங்களா? சிபாரிசு செய்ய அலா தரா இலாமா நஹனு ஃபீஹி அலா தரா மா கத் பலக்னா, நம்முடைய பிரச்சனையை நம்முடைய கஷ்டத்தை எவ்வளவு பெரிய சிரமத்தில் இருக்குங்கிறத நீங்க பார்க்கலையான்னு கேட்பாங்க. ஃபஅகூம், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி ஃபஆதி தஹ்தல் அர்ஷ், நேரா அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே வருவாங்க. கீழே வந்து அப்படியே சுஜூதுல விழுந்துருவாங்க. சுஜூதுல இருந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனசுல நிறைய கல்விகளை அல்லாஹ் கொடுப்பான். மஹ்ஷர்ல அந்த சுஜூதுல இருக்கும்போது நிறைய இல்முகளை, நிறைய அறிவு அல்லாஹ் கொடுப்பான். அதுல அல்லாஹுவை எப்படி புகழ வேண்டும் என்ற விசேஷமான புகழ்ச்சிகளுடைய அந்த வாசகங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹுக்கு அந்த சுஜூதுல வைத்து அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்வாங்க புகழ்வாங்க புகழ்வாங்க. அந்த மாதிரியான புகழ்ச்சிய ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு வேற யாரும் புகழ்ந்திருக்கவே முடியாது. அல்லாஹ் அந்த மாதிரியான புகழ்ச்சிகளை கொண்டு அல்லாஹ்வை வேற யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக புகழ்ந்திருக்கவே முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அந்த மாதிரியான புகழ்ச்சிய வேற யாரும் செய்திருக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை புகழ 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 அல்லாஹ்வுடைய அந்த கோபம் குறைஞ்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ புகழ அல்லாஹ்வுடைய கோபம் குறைஞ்சிட்டு அல்லாஹ் சொல்வா, முஹம்மதே உங்கள் தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யா ரப் உம்மத்தி உம்மத்தி, யா ரப் உம்மத்தி உம்மத்தி, யா ரப் உம்மத்தி உம்மத்தி. கேட்கிற கேள்வி என்ன? ஒரே கேள்வி, என் ரப்பே எனது உம்மத், எனது உம்மத், எனது ரப்பே எனது உம்மத், எனது உம்மத், எனது ரப்பே எனது உம்மத், எனது உம்மத்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லுவா, உங்களது உம்மத்துல முதல்ல விசாரணையே இல்லாத மக்களை அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, சொர்க்கத்தினுடைய வலது பக்கம் வாயில் வழியாக சொல்லிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போக சொல்லுவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. வஹும் ஷுரகா உன்னாசி ஃபீமா சிவாஹும் மின் அல்அபுவா, இது அவங்களுக்குன்னு உள்ள விசேஷமான வாசல். அது போக சொர்க்கத்துடைய மற்ற வாசல்கள் மற்ற மக்களுக்கு இருக்குல்ல, அதுலேயும் இவர்கள் பங்குதாரர்கள். ஏன், இவங்க யார்? இவங்க ரொம்ப டாப் கிளாஸ். புரியுதா? இந்த இடத்துல நிறுத்திக்கிட்டுமா, ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த டிஎன்டிஜே குரூப் இருக்குல்ல, இவங்களுடைய நிறைய முரண்பாடுகள்ல ஒரு முரண்பாடு என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு இருக்குங்கிறத வேற வழி இல்லாம வலுக்கட்டாயமா ஏத்துக்கிறாங்க. புரியுதா? ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் ஈஸியா மறுத்துறாங்க. இந்த ஷஃபாஅத் இருக்கு என்பது நிறைய ஹதீஸுகள்ல வந்திருக்கு. முக்கியமான ஹதீஸ் நூல்கள்ல மிக முக்கியமான பாடங்களாக விரிவாக விளக்கமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மறுக்கிறதுக்கு வேற வழி இல்லாம போச்சு, மறுக்கிறதுக்கு வழி இல்லாம போச்சு. ஆனாலும் உள்ளத்தால ஏத்துக்கிறதுக்கு உள்ளத்துல இடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியல. இப்ப என்ன பண்றது? ரசூல்லா மேலையும் இவங்களுக்கு ஒரு மரியாதையும் முகப்பத்தும் கிடையாது, சஹாபாக்கள் மேலையும் மரியாதையும் முகப்பத்தும் கிடையாது. இப்ப ரசூல்லாக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிபாரிசுங்கிற தகுதி இருக்குதே, ரசூல்லா மேல முகப்பத் இருந்தாதானே இப்படிப்பட்ட தகுதி அவங்களுக்கு இருப்பதை கொண்டு உங்களுக்கு சந்தோஷம் வரும். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னா, ரசூல்லாக்குன்னு தனி சிறப்பு கிடையாதான். ரசூல்லாக்குன்னு யாரையாவது ஒருத்தரை கடைசி காலத்துல நபியாத்தான் அனுப்பணும். யாரையாவது ஒருத்தரை யார் அனுப்புனாலும் இவரை ஏன் அனுப்புனீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த அடிப்படையில தான் முகமதுன்னு ஒருத்தர் அல்லாஹ் அனுப்புனானே தவிர, அவர் கொஞ்சம் விசேஷமானவருங்கிறதுக்காண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய குரோதம் பார்த்தீங்களா உள்ளத்துல. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ஒரு யதார்த்த ஒரு இன்சிடென்டே தவிர, இது அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டு விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. எதை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கடைசி நபியாக ஆக்கியது இது ஒரு விசேஷமான தேர்வின் அடிப்படையில் அமைந்த நுபுவத் அல்ல. எப்படியோ யாரையோ ஒருத்தர கடைசி காலத்துல நபி அனுப்பணும், வேற வழி இல்ல, அனுப்பிதான் ஆகணும், அனுப்பிட்டாங்க, அவ்வளவுதான் முடிச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல அனுப்பணும், அரபுகள்கிட்ட அனுப்பிட்டோம், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு மொழியில அனுப்பி ஆகணும், அரபு மொழியில அனுப்பிட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால வந்து ரசூல்னா அப்படி புரியுதா உங்களுக்கு? இது அந்த உட்கார்ந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு ஆஹா என்ன தத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டாரியா அண்ணன், என்ன ஒரு பெரிய ரகசியத்தை உடைச்சிட்டாரியா அண்ணன். அது இது எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தைன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய மொத்த ஏற்பாட்டையும் அல்லாஹ்வுடைய முழுமையான ஞானத்தின் மீது செய்யக்கூடிய ஆட்சேபனை இது. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப அந்த அடிப்படையில தான் இவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு ஹதீஸ் வந்துட்டதுனால அப்ப ரசூல்லாவுக்கு இவ்வளவு பெரிய சிபாரிசு தகுதி இருக்குங்கிறத அவங்களால ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. ஆனா ஹதீஸ் இவ்வளவு இருக்கவும் செய்யுது. புரியுதா? இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு. இப்ப இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குது, இது புகாரிலேயே இருக்கு முஸ்லீம்ல இருக்கு. இந்த ஹதீஸ் நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இந்த ஹதீஸ் நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வுடைய படைப்புல வேற யாரும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துது. புரியுதா? ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கைவிரிச்சிடுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கைவிரிச்சிடுறாங்க, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கைவிரிச்சிடுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் மறுத்துறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மறுத்துறாங்க. மறுத்தது மட்டுமல்ல, என்னால முடியாது வேற யார்ட்டையாவது போய் பார்த்துங்கன்னு சொல்லிடுறாங்க. கடைசியா ஈசா நபி கை காட்டுறது யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கை காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சுஜூதுல விழுந்து அவர்களை அழுந்து மன்றாடி அல்லாஹ்வை புகழ்ந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், தலையை தூக்குங்க, கேளுங்க, கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்கள், உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சிபாரிசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் சொர்க்கமே திறக்கப்படுது, சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ்ல என்ன சொல்கிறான், நபியே நீங்க சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேக்குறாங்க, உம்மத்தி உம்மத்தின்னு கேக்குறாங்க. அப்ப உம்மத்தி உம்மத்தின்னு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா முதல் அனுமதி, என்ன அனுமதி, முதல் விசேஷமான அந்த அனுமதிய அல்லாஹ் யார் விஷயத்துல கொடுக்கிறான், 70,000 இல்ல, அது அந்த வகையில 70,000 அது தனி. அது போக விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க வேற வேற குணத்தினால நிறைய பேர் இருக்காங்க. விசாரணையே இல்லாம டாப் கிளாஸ் முஸ்லீம்கள் இருப்பாங்கல்ல, மூமின்கள். அல்லாஹ் நம்மளை அதில் ஆக்கணுங்கிறதுக்காக துவாவும் செய்யணும், முயற்சியும் செய்யணும். புரியுதா? அந்த மாதிரியான மக்களை முதல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு அனுமதிக்குமாங்க. அப்ப என்ன அர்த்தம், நீ எவ்வளவுதான் பெரிய நன்மை செஞ்ச நல்லவனா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறது விளங்கு, விளங்குதா இல்லையா? இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதா, நம்முடைய கொள்கையில ஒரு கொள்கை. ரசூல்லாவுடைய சிபாரிசுக்கு பிறகுதான் விசாரணை ஆரம்பமாகும். ரசூல்லாவுடைய சிபாரிசுக்கு பிறகுதான் நரகமே இல்லாமல் முதல் தரத்திலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களும் சொர்க்கத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் ரசூலுல்லாவுடைய சிபாரிசுக்கு பிறகு. புரியுதா? இவ்வளவு தெளிவா இந்த ஹதீஸ் இதை கூறுதுங்க. இருந்துட்டும் கடைசியில ஏத்துக்க முடியாம ஏத்துக்கிட்டு இவங்க கடைசியில என்ன எழுதுறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒருத்தருடைய சிபாரிசால சொர்க்கத்துக்கு போறது அது அவ்வளவு பெரிய சிறப்பு கிடையாது, அதனால நம்ம என்ன முயற்சிக்கணும்னா யாருடைய சிபாரிசும் இல்லாம நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம முயற்சி பண்ணோம், அதுதான் சிறப்புன்னு எழுதுறாங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வார்த்தை தெரியுங்களா, அநியாயம், அதாவது அத்துமீறிய வார்த்தை. விளங்குதா உங்களுக்கு? இதே வார்த்தையை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய தப்சீர்ல, அவர் போட்டிருக்காரு ஒரு தர்ஜமா, அதுல இதே வார்த்தை இருக்கு. எப்படி எழுதுவாருன்னா, சிபாரிசு இருக்கு, ஆனா நம்ம என்ன முயற்சி பண்ண வேண்டும் என்றால் யாருடைய சிபாரிசுமே இல்லாமல் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்யணும், அதுதான் சிறந்தது. இன்னொருத்தருடைய சிபாரிசுனால போறது ஒரு சிறப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல மறைமுகமா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகுதியை குறைக்க நினைக்கிறார்கள். அவர்களுடைய தகுதியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய மனசுல இடம் இல்லை. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப நம்முடைய அகீதாவின்படி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாத்து கொடுப்பான். அந்த ஷஃபாத்துல முதல் ஷஃபாத் யாருக்கு சேரும்? இன்ஷா அல்லாஹ் முதல் தரமான உயர்ந்த மூமின்களுக்கு. யாருக்கு எந்த விசாரணையும் இல்லாம சொர்க்கத்துக்கு இருக்குதோ அவர்களும் யாருடைய சிபாரிசுக்கு பிறகுதான் அவங்களுக்கு சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசுக்கு பிறகு அல்லாஹ் சொல்வான், அத்கில் மின் உம்மத்தி, நபியே உங்களது உம்மத்திலிருந்து சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள். அதாவது நீங்க நுழைய சொல்லுங்க. யாரை? மன் லா ஹிசாப அலைஹி, யார் மீது விசாரணையே இல்லையோ. அப்ப என்ன அர்த்தம் விசாரணையே இல்லைன்னு சொன்னா? ஒன்று, அவங்க பாவமே செய்யல அர்த்தம். அவ்வளவு அமல்கள் இல்ல, பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கான தௌபாவை அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் பாவங்கள் ஒரு சில செஞ்சிருந்தாலும் அதை விட நன்மைகள் ஏராளமா அவங்க செஞ்சிருப்பாங்க. நன்மைகளுக்கும் மேல, வெறும் நன்மைகள் மட்டுமல்லங்க, நல்ல கவனிக்கணும். இப்ப நம்ம சில பேர்களிடத்துல முன்னாடி சென்றவர்களை விட அமல் கூட கூட இருக்கலாம், அமல் கூட அதிகமா இருக்கலாம், ஆனா கல்பு சுத்தமா இருக்கணும். பாருங்க, கல்புல அந்த ஈமானுடைய அவுசாப்புகள், எப்படி ஈமானுடைய அமல்கள் என்று ஒன்று இருக்குது, இன்னொன்று ஈமானுடைய அவுசாப்புகள், ஈமானுடைய குணங்கள் ஒன்று இருக்குது. ஈமானுடைய அமல்களும் இருக்கணும், ஈமானுடைய குணங்களும் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ்ல ஒரு சஹாபி வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வர்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க, இப்ப பாருங்களா ஒருத்தர் சொர்க்கவாசி வருவார் பாருங்கிறாங்க. மக்கள்லாம் ஆர்வமா தாங்கல, நமக்கு அதை பத்தி ஒரு கவலை கிடையாது. நமக்கு வந்து துட்டு உள்ள வருது, யாருங்க பணக்காரது பெருசு, நீங்க பாக்குறீங்களா இல்லையா? யாராவது நகை போட்டவங்க பெருசு, காசு என்ன பாரு அவள்கிட்ட இவ்வளவு நகை இருக்குது பாரு. சஹாபாக்கள் எதை பார்த்தாங்க? சொர்க்கவாசியா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா, ஒரு சாதாரண ஆள் வந்தார், ஒழு செஞ்சு அப்படியே தாடியில இருந்து அப்படியே தண்ணி சுட்டுது வந்தாரு, கையில செருப்பு எடுத்தாரு, ஓரமா வச்சாரு, ரெண்டு காய் தொழுதாரு, சலாம் சொன்னாரு, போயிட்டே இருந்தாரு. ரெண்டாவது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப பாருங்களேன் ஒருத்தர் வருவாரு சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு, பார்த்தா யார் வந்தா? அதே ஆள் வர, அதே போல வந்தாரு, அப்படியே ஒழு செஞ்சு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது, வந்தாரு செருப்பத்துக்கு ஓரமா வச்சாரு, ரெண்டு காய் தொழுதாரு, சலாம் சொன்னாரு, போயிட்டே இருந்தார். மூணாவது நாள் ரசூல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க, இன்னைக்கு பாருங்க ஒருத்தர் வருவாரு சொர்க்கவாசிட்டாங்க, சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா தாங்கல, பார்த்தா அதே ஆள் வர்றாரு தொழுதுட்டு போயிட்டார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரொம்ப பெரிய சஹாபி, அமல்கள் அவ்வளவு ஆர்வம் உள்ளவர், ரொம்ப தக்குவாதாரி, கல்யாணம் பண்ணி ரொம்ப காலமா மனைவி இடத்துல போவே இல்லைங்க. பள்ளிவாசல ரசூலாட்ட தொழுதுகிட்டே இருக்கிறது, வீட்டுக்கு வந்த உடனே தக்பீர் அடி தொழுக ஆரம்பிச்சிருது, சுபுக்கு பாக சொன்னா தொழுகிக்கு போயிருது. எப்படி இருப்பாரு அவரு? அவருடைய மனைவி பாவம் அப்படியே இருக்கிறாங்க. மாமனார் வர்றாரு அம்ர் இப்னு ஆஸ், தன்னுடைய மருமகள்கிட்ட கேட்கிறாங்க, என்னம்மா மருமகளே நல்லபடியா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன அல்ஹம்துலில்லா, நம்ம பொம்பளைங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம கட்டி கொடுத்த பொண்ணுங்களா இருந்தா வச்சுங்க, ஏயா நான் இருக்கிற நிலைமையில நீ வேற கேட்க வேற வந்துட்டியா நீனு. அப்படி அது மட்டுமல்ல, ரெண்டே நாள் மூணே நாள் உலகத்தை கேமத்து உண்டாகி இருப்பாங்க. அந்த பெண்ணு பாருங்க எவ்வளவு பெரிய அவுடியான்னு சொல்லிட்டு, அல்ஹம்துலில்லா உங்களுடைய மகனை பத்தி என்ன குறை சொல்ல வேண்டி இருக்குது, ரசூல்லாவுடைய மஜ்லிஸ்ல கடைசி நேரம் வரைக்கும் இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்த உடனே தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சிடறாரு, திரும்ப அதான் சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு போயிடுறாரு, மாஷாலா இப்படியே லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். அமுருப்பு ஆஸ் பார்த்தாங்க, அல்லாஹ்வுக்கு பேர் இப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட? ஆமா மாமனாரு, இவருக்கு பயம் யாருக்கு? அத்தாவுக்கு, மகன்கிட்ட சொல்றதுக்கு. உடனே ரசூல்லாட்ட போய், யார் ரசூலல்லா கொஞ்சம் இந்த அப்துல்லா வந்தா கொஞ்சம் விசாரிங்க, அவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன், கடைசியில் நிலைமை இப்படி இருக்குது, உங்க பள்ளியில உட்காந்து தொழுதுகிட்டே இருக்கிறாரா, வீட்டுக்கு போனா ரூம்ல தக்பீர் கட்டி தொழுகிறாரா, மனைவி பக்கத்திலே உட்காந்துருக்கிறாங்களா கண்டுக்கிறதே இல்லையா, கடைசியில பாங்க சுபுக்கு பாங்க சொன்னவுடனே எந்திரிச்சு வந்துடுறாரா, இதே நிலைமை தான் அப்படின்னு சொன்னோடனே ரசூல் சுல்லா அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அடுத்த நாள் வந்தவொடனே புகாரியில் இருக்கு இந்த ஹதீஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு நசீஹத் பண்றாங்க, அப்துல்லாவே என்னை பார், நான் எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் தூங்கு, மனைவியோட இரு, எந்திரிச்சு தொழு, வணக்க வழிபாடு செய்ய, நோம்பு பகல்ல, இதுல வேற நோம்பு, பகல்ல இதுல வேற நோம்பு, 30 நாள் நோம்பு வாழ்க்கையில, மாசம் ஃபுல்லா நோம்பு, ராத்திரி ஃபுல்லா தொழுகிறது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குறைச்சி 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 வைத்தா, ஒரு நாள் நோம்பு வைத்தா, ஒரு நாள் நோம்பு வைக்காம இருந்தாங்க, அவரு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில குறைச்சி அவருக்காக வேண்டி கூட்டி 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 கடைசியில எது சொல்றாங்க, இதுக்கு மேல நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், ஒரு நாள் நோம்பு போய் ஒரு நாள். அவர் என்ன ஆசைப்படுறாரு, 27 நாள் நோம்பு வைப்போம், நமக்கு 3 நாள் மாசத்துல நோம்பு வைக்கிறத மூச்சு திளறுது, அம்மா இன்னைக்கு நோம்பு அய்யோ நோம்பு கொஞ்சம் காய்ச்சலையா அசிச்சு அல்லாம எல்லாம் சக்கரா காலு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு நோம்பு வைக்கிறதுக்குள்ளார பாக்கணுமே என்ன போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவாங்க போல இருக்கு. என்னமா அவங்க அப்படி கிடையாது, நோம்புலாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். நமக்கு என்ன பிரச்சனை, இந்த சட்டி சட்டியா சகரில் திங்கணும் பாருங்க, அதுதான் நோம்பு வைக்கிறதுக்கு பிரச்சனை. நீங்க கொஞ்சமா சாப்பிட்டு நோம்பு வச்சு பாருங்க, ரெண்டு கிளாஸ் தண்ணி புரியுதா, ஒரு ரெண்டு பேர்ச்சம்பழம் அல்லது ஒரு மூணு பேர்ச்சம்பழம் குடிச்சு நோம்பு வச்சு பாருங்க எப்படி இருக்கு, நோம்பு ராகத்தா இருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க கேட்டா, எது வரைக்கும் நோம்பு வைக்கிறதுக்காக ஜெத்துப்பீங்க? நீங்க என்ன கேட்பீங்க, ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு மூணு பேர்ச்சம்பழம் சாப்பிட்டுட்டு எது வரைக்கும் நோம்பு வைக்கிறதுக்கு? சுபூத்துறைக்கு போகும்போதே நாங்க மயக்கடிச்சு விழுந்துருவோமே, எப்படிமா ரெண்டு கிளாஸ் தண்ணியை குடிச்சு மூணு பேர்ச்சம்பழம் சாப்பிட்டு நோம்பு வைக்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அஜர்த்து நாங்க சுப்பு தொழுது போகும்பொழுது அல்லது தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அல்லது தொழுது முடிச்சோட மேக்கடிச்சு விழுந்துடும் அஜர்த்துமீங்க. அவங்க அப்படி கிடையாது, இதுதான் உணவு. நீங்க வச்சு பாருங்க ஒரு நாளைக்கு அவ்வளோ ராகத்தா இருக்கும். குறைவா சாப்பிட்டு குறைவான மீடியமான அளவு தண்ணி குடிச்சு நோம்பு வச்சு பாருங்க, அவ்வளவு ராகத்தா இருக்கும். நம்ம சட்டி சட்டியா தின்னு தின்னுட்டு கடைசியில சாம்பார் சோறு கறி சோறு அப்புறம் ரசம் அப்புறமா தயிர் இவ்வளவுலாம் சாப்பிட்டா எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? கடைசியில எல்லாத்தையும் குடிச்சோன்னா அப்படியே மயக்கமா தெரியும், சுத்து சுத்தம் சுத்தி ஒரு மாதிரியா சக்கராசாலு காய். என்னதான் நோம்பு வைக்கிறாங்களோ தெரியல, நல்லா பாதுகாக்க நான் சொல்றேன், சிரிக்கிறதுக்கு சொல்லமா உண்மையிலே சொல்றேன். நம்ம நோம்பு நோம்பாவே வைக்கிறது இல்லை, புரியுதா? அதுக்கு பிறகு இஃப்தார் வந்த உடனே பண்ற அநியாயம் இருக்குது, அஞ்சு மணில இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியது. என்னங்க நோம்பு வச்சிருக்கிறோம், போய் அடுப்பாங்கல்ல நின்னுக்கிட்டு வடையை சுடு மசு போண்டா வச்சுடு அதை சுடு இதை சுடு எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டு இப்படி உட்காந்துக்க வேண்டும், நோம்பு கும்பிட்டு பாத்துட்டு இருக்க என்னத்தை துவா பண்ணுவோம் நீனு, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். என்ன துவா மனசுல வரும், இந்த வடையை எப்படா சாப்பிடுவேன்னு தெரியலையே, யாரெல்லாம் ஒன்றும் டைம் ஆகலையா, டைம் ஆகலையா, கஞ்சி இருக்குது பாயசம் இருக்குது ஜூஸ் இருக்குது டீ இருக்குது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ்ல டீ ஒரு கிளாஸ்ல ஜூஸ் ஒரு கிளாஸ்ல வந்து அப்புறம் ரோஸ் மில்க் அப்புறம் ரெண்டு கிளாஸ்ல தண்ணி அப்புறம் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு, இது என்ன நஃப்ஸ் இது சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்க பேசாம நோம்பு வைக்காம இருந்திருக்கலாம், நீ இதுக்கு பேசாம நோம்பு வைக்காம இருந்தாலே பிரச்சனை கிடையாது, இது என்ன நோம்புனே தெரிய மாட்டேது. அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு அஸ், கடைசியில் அப்துல்லா இப்னு அம்ரு அஸ் முடியாத ரசூலா முடியாத ரசூலாங்கிறாங்க, கடைசியில் ரசூலாவும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க, வேணும்னா ஒரு நாள் நோம்பு வச்சுக்க ஒரு நாள் நோம்பு வச்சுதான், இதுக்கு மேல உனக்கு அனுமதி தர மாட்டேங்க. அப்புறம் குரான் ஓதுறது அப்புறம் நஃபில் தொழுகிறது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் அவர் மனைவியோட வாழ்க்கையை தொடங்குறாரு, அவருக்கு புள்ள பிறகுது எல்லாமே, அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க. விஷயத்துக்கு வாங்க, எதுக்கு சொல்ல வர்றேன், நம்ம எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் புரியுதா, நாளைக்கு மறுமையில நமக்காக வேண்டிய சொர்க்கத்துடைய கதவு எப்பதான் திறக்கப்படும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசுக்கு பிறகு. இது அல்லாஹு தஆலா தனது நபிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்ணியம், பெரிய சிறப்பு, புரியுதா? இதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இதை நம்பிக்கை கொள்றதுக்கு நமக்கு முதல்ல அந்த எந்த நபியை அல்லாஹ் பிரியப்பட்டானோ அந்த நபியின் மீது நமக்கு முகப்பத் வரும். யாருக்கு முகப்பத் வரணும், நமக்கு அந்த நபியை நேசிக்கணும், அந்த முகப்பத் வரணும். அந்த முகப்பத் இருந்தாதான் அவங்களுடைய இந்த சிறப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த சிறப்போட நபியின் மீது முகப்பத்து வச்சு நம்ம நம்முடைய அமல்களை செய்யும் போதுதான் அந்த ஈமானுடைய அமல்கள். அப்ப அமல் ஈமானுடைய அமலும் இருக்கணும், ஈமானுடைய சிபத்து இருக்கணும். அப்ப அந்த அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர் எவ்வளவு பெரிய சஹாபி, அவர் பார்த்தார் என்னடா இது, நம்ம எவ்வளவு அமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரசூல் சல்லாலிசன சொல்லல, யாருக்கு சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வர்றாரு அவருக்கு சொல்றாங்க, மூணு நாள் அவரே வராருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடிவிட்டார். தொழுது பிடிச்சி போகும்பொழுது யார் ரசூல் நான் கொஞ்சம் வேலை இருக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு ஓடிவிட்டார். ஓடி போயிட்டு அவர்கிட்ட சொல்லாரு, இந்த பாருங்க எனக்கு எங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, எங்க அத்தா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, நான் உங்க வீட்டில் தங்கிக்கலான்னு பாக்குறேங்கிறாரு. அவர் பார்த்தாரு என்னடா சரி பரவாயில்ல வந்து தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ராத்திரியில் தூங்குறதுக்கு அவரோட போயிட்டார். அப்துல்லா இப்னு உமர் இஷா தொழுதுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போயிடுறாங்க படுத்துக்கிறாப்ல. அப்துல்லா இப்னு உமர் தூங்க போறாரு, கண்ணத்தில் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன செய்யறாரு என்ன செய்யறாரு. அவர் பாட்டுக்கு இஷா தொழுதுட்டு போனோம்னா அல்லாஹ்னு படுத்தாரு. அப்புறம் ராத்திரியில் கொஞ்சம் முழிப்பு வந்து பிறண்டு படுக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லான்னு சொன்னாரு. அப்புறம் சுபுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சாரு, ஒழு செஞ்சாரு, தயாரானாரு. அப்துல்லா இப்னு உமர் தூங்கவே இல்லையா, இவர் தூங்குற மாதிரி எந்திரிப்பா அப்துல்லா பள்ளிக்கு போலாம், சரி சரி போலாம். மூணு நாள் இப்படித்தான் செய்யறாரு. நாலாவது நாள் போகும்போது இல்லங்க எனக்கு நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுல போய் தூங்க போறேங்கன்னு சொன்னார். அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, என்ன உங்க பிரச்சனை தீந்து போச்சா, நல்லபடியா சுமூகமாயிட்டீங்களா அப்படிங்கிறாரு. யோ எனக்கு பிரச்சனையும் இல்ல ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிறாப்புல. அப்ப நீங்க தானே சொன்னீங்க, நான் சொன்ன பிரச்சனை வேற. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாள் சொன்னாங்க சொர்க்கவாசி ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி, மூணு நாளும் நீங்க தான் வந்தீங்க. அப்ப என்ன விசேஷமான உங்கள்ட்ட அமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் நான் வந்து ராத்திரில உங்களோட படுத்தேன். ஆனா நீங்க மூணு நாளும் பெருசா அமல் செஞ்ச மாதிரி தெரியல. எந்திரிக்கும் போது ஏதோ சுபானலா அலஹம்துல்லா, நீங்க அப்புறம் சுபு துளைக்கு வந்துட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதனாலதான் நான் போறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த சஹாபி சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதை நீ இப்படித்தான் கேட்டிருப்பது உண்மையாக இருக்குமேனால், இந்த செய்தி உண்மையாக இருக்குமேனால், நீ இதை எனக்கு அறிவித்ததால் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு நீ பார்த்த மாதிரிதான். என்னிடத்துல ஒரு விசேஷமான அமல் எதுவும் நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஆனா நான் தூங்கும் பொழுது எந்த ஒரு முஸ்லீமின் மீதும் தப்பான எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தூங்குறது இல்லை. என் மனசை ராகத்தாக்கிட்டு தான், சுத்தப்படுத்திக்கிட்டு தான் நான் தூங்குறேன். அப்பதான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, உங்கள் அந்த அளவுக்கு உயர்த்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப நம்ம உள்ளத்துல உள்ள இந்த மத்தவங்க மேல உள்ள தப்பான எண்ணம், அப்புறம் மத்தவங்க மேல உள்ள கோபம், இதெல்லாம் உள்ளார எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டெய்னர் கண்டெய்னர் உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்னமா, முதல்ல உங்க புருஷன் மேல எவ்வளவு கோபம் இருக்கும் அதை எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க புருஷன் மேல, அவங்கவுங்க அத்தா மேல, அப்புறம் அண்ணன் மேல, தம்பி மேல, பக்கத்து வீட்டுக்காரங்க மேல, இப்படியே எடுத்தீங்கன்னா எவ்வளவு வந்துகிட்டு இருக்கோம். இந்த உள்ளம் எவ்வளவு பெரிய, எத்தனை கண்டெய்னர் வைக்கலாம் தெரியுமா? இந்த உள்ளத்துல எவ்வளவு கண்டெய்னர் உள்ளார அனுப்பலாம் தெரியுமா? கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் கூட உள்ளார போயிடும். என்ன, அதை விட இது பெருசு. புரியுதா இல்லையா? நல்லா பாதுகாக்கணும். சரிம்மா.